அறிவியலே இந்து மதம். கல்வி, செல்வம், வீரம், வாழ்வியல் தத்துவங்களில் இந்த மூணு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. மூணில் ஒன்று இல்லைனாலும் ஒன்றும் சரிப்படாது. அதனால் இந்த மூணுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று இணையானது. இது பெருசு, அது பெருசு, இதை விட அது பெருசு அப்படின்னு சொல்ல முடியாது. எனவே இந்த கல்விக்கு அடையாளமாக சரஸ்வதி தேவியை அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் பிரம்மா வச்சோம். செல்வத்துக்கு அடையாளமாக லக்ஷ்மி தேவியை அந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரர் நாராயணன் வச்சோம். வீரத்துக்கு அடையாளமாக பார்வதியை, ஈஸ்வரியை அந்த அம்மா வீட்டுக்காரர் சிவபெருமான் வச்சோம். முப்பெரும் தேவியர், முப்பெரும் கடவுள்கள். ஏகன், அநேகன் அப்படின்னு சொல்லும்போது கடவுள் ஒருவரே பல வடிவங்களில் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி, 30 கோடி தேவாதி தேவரும் அப்படின்ட்டு கோடிக்கணக்கான தேவர்கள் இருப்பதாக காண்பிக்கப்பட்டு கொண்டாலும் கூட இந்து மதத்தில் இந்த மூனை வந்து மெயினாக வச்சிட்டோம். நம்ம மூனை மெயினாக வச்சு இண்டிபெண்ட்டாக காமிக்கிறோம். சில சாரார் வந்து சிவனைத்தான் மெயின் அப்படின்றாங்க, சில சாரார் நாராயணனை தான் மெயின் அப்படின்றாங்க, சில சாரார் வந்து பிரம்மா தான் ரொம்ப மெயின், அவர் தான் வந்து படைத்தலில் இருக்கிறார் அப்படின்றாங்க. எப்படினாலும் வச்சுக்கோங்க, மூணுமே மெயின், மூணு மனுமே ஈக்குவல். இந்த சரஸ்வதி சபதம் படம் வந்திருக்கு, அதில் வந்து கல்வியா, செல்வமா, வீரமா, அன்னையா, தந்தையா, தெய்வமானு பாட்டெல்லாம் வரும். அந்த படத்தை பார்த்துக்கிடலாம், ரொம்ப நல்லா தான் இருக்கும். பழைய பிரிண்ட்டு, புதிய பிரிண்ட்டு எல்லாம் இருக்குது. ஸோ வாழ்வியல் தத்துவங்களிலே கல்வியும் செல்வமும் வீரமும் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அது தனிநபருக்கு தேவைப்படுகிறது, குடும்பத்துக்கு தேவைப்படுது, கிராமத்துக்கு தேவைப்படுது, நகரத்துக்கு தேவைப்படுது, நாட்டுக்கு தேவைப்படுது, அகில உலகத்துக்கும் தேவைப்படுது. இந்த மூணு வந்து சுபிட்சமாக நல்லா குறைவில்லாமல் இருக்கக்கூடிய எல்லா சமுதாயமும் வெற்றி அடைஞ்சு சந்தோஷமாக பெரிய சண்டை சச்சரவுகள் இல்லாமல் விட்டு கொடுத்து நல்லா ஜம்முன்னு இருக்காங்க. எது குறைபாடோடு இருக்கோ அந்த சமுதாயங்களில் வந்து குழப்பம் நீடிக்கிறது, சண்டை வருது, தனக்குள்ளே போடுறாங்க, மற்றவங்களோட போடுறாங்க, நிம்மதி இழந்து காணப்படுகிறார்கள். எதுவுமே மிகுந்தும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. வீரம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இருக்க ரவுடி வந்து ஒரு வீரன்தான். அவன் வந்து சத்தம் போட்டு ஆய் நான் இதை பண்ணியே தெரிவேண்டா, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றான். அது வந்து ஒரு வீரத்தோட வெளிப்பாடு தான் ரவுடிசம். எந்த இடத்திலே கல்வி இல்லாமல், செல்வம் இல்லாமல், வீரம் தனித்து நிற்கிறதோ அவன் ரவுடியாகி விடுகிறான். எனவே அவன் தனிமைப்படுத்தப்படுகிறான். அவன்கிட்ட வீரம் மட்டும்தான் இருக்குது. கல்வி இருந்திருந்தால் வீரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணி அவனை பொலைட்டாக பேச வச்சுருந்துருக்கோம். செல்வம் இருந்திருந்தால் அவன் போய் 10 பேர்கிட்ட போய் மிரட்டி பொருள் பறிக்க மாட்டான், ஏன்னா அவங்களே செல்வம் இருக்குது. ஸோ தனிப்பட்ட வீரம் என்பது ரவுடித்தனமாகி விடுது. அதனால் வந்து என்கவுண்டர் கூட பண்ணிடலான்னு ஆயிடுறாங்க வாழ தகுதி இல்லாதவர்கள், ஏன்னா அவங்ககிட்ட வெறும் வீரம் மட்டும்தான் கிடையாது. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து லிஸ்ட் எடுத்து என்கவுண்டர் போட்டு தள்ளி விட்டுறது வெறும் ரவுடித்தனமாக இருந்துச்சுன்னா. வெறும் கல்வி மட்டும் இருக்கிறது, அவங்ககிட்ட போதுமான செல்வம் இருக்கிறதில்ல, தரித்திரம் தாண்டவமாட ஆரம்பிச்சிருது. அவங்களால் எதையும் எதிர்த்து நிற்க முடியறதில்ல, வீரத்தோட துணை கிடையாது. அதனால் வந்து யாருக்கும் பயன்படாத கல்வியாக மாறிவிடுகிறது. அங்கேயும் வந்து மதிப்பில்லாமல் போயிடுது. இவன் இவ்வளோ புத்திசாலியாக இருந்தால் என்ன உருப்படாதவன், தனக்கும் உதவாதவன், அடுத்தவனுக்கு உதவாதவன் அப்படின்னு ஆயிடுது. செல்வம், எல்லாத்துக்கும் செல்வம் வேணும் அப்படின்னாலும் சில பேர்கிட்ட குமிஞ்சி கிடைக்குது, யாருக்கும் உதவி பண்ணுறதில்ல. அப்போ என்ன ஆயிடுறான், ஈயாத லோபி என்று பெயர் எடுத்தேனோ, ஈயாத லோபி ஆகி விடுகிறான். அவனுக்கும் மதிப்பில்லை, அவனோட செல்வத்துக்கும் மதிப்பில்லை. அப்போ மூணுமே பேலன்ஸ் ஆக வேண்டி இருக்கிறது. மூணுமே பேலன்ஸ் ஆகும்போது ஒரு வெற்றி அடைந்த மனிதன், அவனிடம் வீரம் இருக்கிறது, எந்த இடத்திலே மோத வேண்டுமோ அந்த இடத்திலே மோதுவான். எல்லா இடத்துலையும் போய் மோதி சண்டை போட்டுக்கிட்டு மூக்க உடச்சிட்டு வர மாட்டான். அவன்கிட்ட செல்வம் இருக்கிறது, அந்த செல்வத்தை எல்லாருக்கும் கொடுத்து உதவுவான். எனவே அந்த செல்வத்துக்கு சிறப்பு வந்து சேர்கிறது. அவனிடத்திலே கல்வி ஞானமும் இருக்கிறது. எப்படி பொருளை சம்பாதிக்கணும், எப்படி பொருளை வந்து செலவழிக்கணும், யாருக்கு உதவணும், யாரை பார்த்து ஒதுங்கி போகணும், அஞ்சுதல் அஞ்சாமை பேதமை புத்திசாலித்தனம் இல்லை. அதனால் இந்த இடத்துல பயந்து ஒதுங்கி போகணும்னா பயந்து ஒதுங்கி போகணும் அப்படிங்கிற வாழ்வியல் தத்துவங்கள் இருக்கிறது. இதை அடிப்படையாக வைத்து முப்பெரும் கடவுள்களை உருவாக்கி கொண்டோம் நாம். அந்த முப்பெரும் கடவுள்களுக்கும் விழா எடுத்தோம். ஆம்பளை கடவுளுக்கு எடுத்தோம், பொம்பளை கடவுளுக்கு எடுத்தோம். ஏன்னா ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் இருவரும் சமம் என்ற கருத்தை காலங்காலமாக சொல்லி வருவது உயரிய இந்து சமுதாயம். அதுவே தான் மோகினி அவதாரம் என்று நாராயணன் பெண்ணாக எடுத்ததாகவும் காண்பிக்கிறோம். அர்த்தநாரீஸ்வரன் என்று ஆண் பாதி பெண் பாதியாக ஈஸ்வரன் இருந்ததாகவும் காண்பிக்கிறோம். ஆணும் பெண்ணும் சமம் என்பது மட்டும் அல்ல, அவர்கள் ஒன்றை ஒன்று சார்ந்தவர்கள். இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இதுவும் இல்லை. சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் என்பது சவமாகி விடுகிறது, ஆற்றல் அப்படிங்கிறத கொண்டு வச்சோம். ஸோ லக்ஷ்மி தேவியை பிரிந்து வாழும்போது நாராயணன் தரித்திர நாராயணன் ஆகி விடுகிறான். தாம்பொழப்பவே நடத்த முடியாத கஷ்ட ஜீவனாகி விடுகிறான். பார்த்தோம் சரஸ்வதி தேவியை பிரிந்து வாழும்போது பிரம்மாவானவன் பித்திக்குளியாக பைத்தியமாக ஒண்ணுக்கு வேலைக்காக ஆளாக மாறிவிடுகிறான். பார்த்தோம். எனவே பெண்களையும் இணையாக துணையாக சரியாக சமமாக நடத்த வேண்டும் என்ற கட்டாயத்தை எங்கள் கடவுள்கள் மூலமாக முன்னுதாரணம் வைத்து செய்து காண்பித்தோம். எனவே வாழ்வியல் நெறிகளிலே மிக மிக முக்கியமானதாக இருக்கக்கூடியது கல்வி, செல்வம், வீரம். இவற்றுக்கு கடவுளரை பணித்து, கடவுளருக்கு துணைவியரையும் படைத்து, அவர்களை சுற்றி சுவாரஸ்யமான கதைகளை படைத்து, இதிகாசங்களை படைத்து, அதற்கு மேலாக பண்டிகைகளை படைத்து, இது எல்லாத்துக்கும் பண்டிகைகளையும் படைத்து வச்சோம். பதார்த்தங்களை படைத்து, இவங்கவுங்களுக்கு இந்தந்த ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்ட்டு வந்து டைவர்ஸ்டு ஃபுட்டை வந்து மக்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிரியேட்டிவான தாட்ஸையும் படைத்து வைத்தோம். யாரும் யாருக்கும் வந்து குறைந்தவர்கள் இல்லை. மூன்றுக்குமே முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற சிந்தனைகளை படைத்து, அமைதி, வெற்றி, சந்தோஷம் மூணு இருந்தாகணும். அமைதி இருந்தாக வேண்டும், வெற்றி இருந்தாக வேண்டும், சந்தோஷம் இருந்தாக வேண்டும். அந்த மூணுக்கு வந்து இந்த மூணு முக்கியம், கல்வி, செல்வம், வீரம். அந்த மூணையும் டிஃபைன் பண்ணணும். என்ன கல்வி, என்ன வீரம், என்ன செல்வம் அப்படிங்கிறது. கொடுக்க இயலாதது, கொடுக்கப்படாதது செல்வமே அல்ல. கையிலேயே வச்சுக்கிட்டு கொடுக்கவும் முடியலை, கொடுக்கவும் செய்யலன்னா செல்வம் இல்லை. கல்வியும் அப்படித்தான், வீரமும் அப்படித்தான். வீரன் ஒருவன் தனியாக ஒரு இடத்துல இருக்கிறான், அவனை சுற்றி ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். அவன் வீரத்தை எங்கே காமிக்க முடியும், என்ன பண்ண முடியும்? ஸோ ஒரு வீரன் என்பவன் சமுதாயத்தின் ஒரு அங்கமாக இருந்து அநியாயத்தை தட்டி கேட்டு நியாயத்தை நிலைநாட்டும் போது, ஏழைகளை பாதுகாக்கும் போது அங்கே வீரம் வெளிப்படுகிறது. எவ்வளோ பெரிய ரவுடியாக இருக்கட்டும், ரவுடியை வீரன் வச்சுக்கிடுவான். தனியாக ஒண்டியாளாக இருக்கிறான் ஊருக்குள்ளே அப்படின்னா அவனை வச்சுட்டு என்ன பண்ண முடியும், அவனோட வீரத்தினால் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பண்ண முடியாது. எனவே சமுதாயம் சார்ந்தது, செல்வமும் அதே மாதிரி தான். ஒருத்தன் தனியாக இருக்கிறான், செல்வத்தை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. கல்வியும் அதே மாதிரி தான். எனவே சமுதாயத்தின் அங்கங்களாக இவர்கள் விளங்கி, அந்த சமுதாயத்திலே தனி மனிதனிடமில்ல, தனி மனிதன் வந்து ஒரு டெபாசிட்டரி. அஃப்கோர்ஸ் பேங்க்கில் பணம் இருக்குன்னா அது பல்வேறு நபர்கள் பேரில் தான் இருக்குங்கிற மாதிரி, பட் பேங்க்கில் தான் பெரும் பணம் இருக்கும். அந்த மாதிரி வந்து தனி நபர்கள் கையிலே கல்வியும் செல்வமும் வீரமும் இருந்து அவர்கள் சமுதாயத்தின் ஒரு அங்கமாக மாறி, அந்த சமுதாயத்திலே கல்வியும் செல்வமும் வீரமும் மிக்கவர்கள் நிறைய பேராக மாறும்போது அது ஒரு அமைதியான, சந்தோஷமான, வெற்றியான சமுதாயம் ஆகிறது என்பதை உணர்ந்து, இந்தியாவுக்கு ஏற்ற தத்துவம், உலகத்துக்கு ஏற்ற தத்துவம், மகிழ்ச்சிக்கான தத்துவம், அமைதிக்கான தத்துவம், வெற்றிக்கான தத்துவம் என்பதை குறிப்பதற்காக கல்வி, செல்வம், வீரம் இவற்றுக்கு கடவுளரை படைத்து உருவாக்கி வைத்த உன்னதமான சமுதாயம். வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய சமுதாயம், அமைதிக்கு வழிவகுக்கக்கூடிய சமுதாயம், சந்தோஷத்துக்கு வழிவகுக்கக்கூடிய சமுதாயம். உன்னதமான இந்து நெறி, இந்து மதம், இந்திய சமுதாயம், இந்து சமுதாயம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.